ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அயனை பிரம்மாவே, அடுத்தது அனங்கனை மன்மதன், அடுத்தது அந்தகனை யமனை, அடுத்தது சந்திரனை. உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் எட்டு வகையான துன்பங்கள் தொடர்ந்து வரும். இந்த ஆன்மாவுக்கு பிறக்கிறதுல இருந்து இறக்கிறதுக்குள்ள எட்டு வகையான துன்பம் தான் வரும். ஜுரம் வருது, தலைவலி வருதுன்றதெல்லாம் அது வேற கதை. எட்டு வகையை இந்த உலகம் எட்டுக்குள்ள அடங்கும்னு சாமி பாடுறார், பின்னால பாட்டுல பாடுவார். இந்த எட்டிலே முதல் நான்கை முதலிலே அந்த பெண்ணானவள் கேட்கிறாள், பின்னாலே நான்கையும் பிற்பகுதியில வைத்து தாழல்ல கேட்கிறார். இந்த நான்கை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அயனை ஆணவம், அனங்கனை அந்தகனை, சந்திரனை வயனங்கள் மாயா, படு செய்தான் காணேடி. தாழல் என்றது பத்து பெண்கள் ஒன்றாகத்தானே சேர்ந்து கைகளை வீசிக்கொண்டு ஒற்றை காலிலே தாண்டி தாண்டி ஆடிக்கொண்டு வர்ற போது ஒற்றை ஒரு கேள்வியை கேட்ப இன்னொரு பெண் அந்த கேள்விக்கு பதில கைகளை வீசிக்கொண்டு பாடி வருவது என்று இதான் தாழல் இலக்கணம் சொல்லிருக்காங்க. நான் நினைக்கிறேன் பெண்கள் பாண்டி என்ற ஒரு ஆட்டத்தை ஆடுவார்களே அதுவாகவும் இருக்குமா என்பது கதிர்மணி விளக்கம் எழுதியிருக்கார். ஒருவேளை அதுவாகவும் இருக்குமா என்பது எனக்கு தெரியல அப்படின்னு எழுதுற. இந்த பாண்டி என்ற ஆட்டமானது சதுரம் போட்டு ஆடுவாங்க, இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலோ அந்த பாடு வந்து ஒற்றைக்கால ஆடுவாங்க. ஆடுகிற போது அந்த பெண்ணானவள் கையை வீசிக்கொண்டு ஆடுவாங்க. தாழல் என்பது மைத்துனி என்று திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அருணை வடிவேல் முதலியாரும். நம்முடைய தணிகமணி செங்கல்வரா தணிகமணி செங்கல்வராய பிள்ளையும் செட்டியார் நகர செட்டியார் கதிரேசன் செட்டியாரும் அது தவறு என்று உரை கண்டிருக்கிறார். பிரம்மாவுக்கு நான்கு தலை, அந்த ஒரு தலை எப்படி போச்சுன்றதே எல்லாருக்கும் தெரியும். ஆணவத்தால சுவாமி குட்டுவதற்கு முன்னாலேயே சிவபெருமான் பார்த்து அதை வீசி எறிந்துட்டார். இந்த நிலை இந்த ஆன்மாவிற்கு வரக்கூடாது என்ற காரணத்தாலே ஆணவத்தினுடைய முனைப்பை சித்தாந்திகள் சித்தாந்த நெறியிலே இருந்த ஆன்மா அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பெண் அயனை உடம்பு தெரியாது உருவம் இருக்கும் என்பதற்கு உடம்பு தெரியாது உடம்பு தெரியாது. பஞ்சாமிரத வண்ணத்துல இந்த நாலு பேரையும் அழகா பாடுவார் தான். சாமியினுடைய பஞ்சாமிரத வண்ணம் ஒரு பெரிய சொத்து. இந்த செய்தியெல்லாம் திருச்சாழலிலே இருக்கிற செய்திகள் அத்தனையும் சாமி ஒவ்வொரு வண்ணத்திலையும் அழகா வச்சு பாடினது. மன்மதன் போய் மன்மதன் ரதியோடு இருக்கிற போது பிரம்மதேவர் போனார், திருமால் போனார், சாமி யோக நிலையிலே சிவானந்தத்திலே சிவபோகத்தினுடைய அனுபவத்தை நான்கு பேருக்கு அறமாகத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறமுறைத்தான் காணியடி இன்னார வாழப்படுற. இந்த நாலு பேருக்கு மத்திரம் ஏன் சொன்னார்ன்றது கேட்கிறார். இவரும் கேட்பார், மாணிக்கவாசகனும் கேட்கிறாரு, சம்பந்தரும் கேட்ப. இந்த விஷயத்தை நாலு பேருக்கு சொன்னீங்களா அது என்ன விஷயம்? மணிமாசகர் பெண்மொழியாக கேட்பார், அறமுறைத்தான் காணியடி. மணிமொழியார் கேட்பதற்கு முன்பாகவே ஞானசம்பந்த பிள்ளையார் கேட்கிறார் தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்தை பார்த்து. சேலடைந்த கொள்கையாலே நின்னடி கூடுவதற்கு நாளடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை மேலடைந்த சேஞ்சலூர் மேவிய பெருமானே நால்வர் அடைந்த நன்னெறி எது என்ற போது அதற்கு விடை ஞானசம்பந்தர் சொல்வார், அறம்பொருள் இன்பத்தை பெருமான் சொன்னார். அது என்ன அறம், என்ன பொருள், என்ன இன்பம் என்பதை திருவாதகத்துக்குள்ள நிறைவாக அன்பன் சொல்லியிருக்கார். பிரம்மதேவர் என்ன பண்ணார், தேவர்கள் எல்லாம் கண்கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு குமார பெருமானுடைய அவதாரம் இல்லையானால் நாம் எல்லாம் நசிந்து விடுவோம். சிவபெருமான் யோகத்திலே இருக்கிறார், அம்பாள் தனிமையிலே இருக்கிறாள். இந்த இரண்டு பேருடைய பார்வை ஒன்றுபற்றால் தானே ஐந்தெழுத்தோடு ஐந்தெழுத்துக்குரிய ஆறெழுத்து இறைவன் தோன்றுவான். எனவே இவர்கள் தனியாக இருக்கிறார்களே, இவர்களை ஒன்று கூட்ட வேண்டுமே என்று சொல்லி திருமாலும் பிரம்மதேவனுமாகத்தானே போய் காமனை எழுப்புகிறார், மன்மதனை எழுப்புகிறார். எழுந்தவுடனே திருமாலையும் பிரம்மாவையும் பார்த்தார். ரதிதேவதி சொன்னாள், உனக்கு ஏதோ ஆகாத காரியம் போலது இனிமேல, அதனால்தான் காலங்காத்தால இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்ட, சிவபெருமானுக்கு முன்னாலே போய் நீ நிக்கணும், அதை விட நான் இறந்து போவது சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையே, இல்லை தேவர்களை ரட்சிக்க உத்தரவு என் தலையெழுத்து இதுவாக இருந்தா நாம் என்ன செய்ய இயலும் என்று சொல்லி மன்மதன் புறப்பட்டான். நந்தியம்பெருமான் சொன்னார், மன்மதா நீ உள்ளே செல்லுவது தகாது, நான் அதிகார நந்தி, எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும், நீ உள்ளே போகாது. திருமால் உத்தரவு, உன்னை சூதாக வஞ்சகமாக அனுப்பிவிட்டார். உள்ளே சென்று மன்மதனானவன் அசோகு என்ற ஒரு இலையினாலே சிவபெருமானை எழுப்புகிறார். அந்த அசோகு என்ற இலைக்கு இரண்டு குணம் உண்டு, ஞானத்தையும் கொடுக்கும் காமத்தையும் கொடுக்கும்னு பாம்பரடிகளார் எழுதியிருப்பார். ஞானத்தையும் தருமா காமத்தையும் தரும், அது நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. அவர் பார்த்தார் அந்த அசோக இல அத்தனையும் வேலை தெரிஞ்சு, மன்மதன் அசோகு என்ற வில்லினாலே அந்த அசோகத்தினுடைய பூ மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத அசோக மரத்தினுடைய பூ. நீங்க யாராவது அசோக மரத்தினுடைய பூவை பார்த்துருக்கீங்களா? அத்திப்பூ, பனைப்பூ, பனமரத்துல பூக்குமே அது பார்த்துருக்கீங்களா? இந்த பனையினுடைய பூ எப்படி இருக்கும்னு சாமி அசோகசாலவாசல சொல்லுவார். பனமரத்தை கேள்வி கேட்பாங்க, எங்களை இன்னொரு கொஞ்ச நாள் எங்க பேச வச்சிருக்க, ஏன் பனமரத்தோட கேள்வி கேட்கிறார், பனமரத்தோட சாமி கேள்வி கேட்பார், ஏ பனைமரமே ஏன் இவ்வண்ணமாக உயர்ந்து இருக்கிறீர்கள், அந்த தோழி கேட்பா, சிவிலி கேட்பா, தலைவி கேட்பா, அந்த தலைவிக்கு தோழி பதில் சொல்வது போல சாமி பனமரத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதிப்பார். கண் திறந்தான் சிவபெருமான், மன்மதன் எரிந்து கரிந்து சாம்பலாகி கீழே விழுந்து கணவனார் போனா மனைவி உடனே வந்து செம்பதிமை திருக்குமராமியே திருமால் மைந்த. மன்மதன் யாரு? மகாவிஷ்ணுடைய மகன். உலகத்துல அப்பாவே மகனை கொண்ட வரலாறு இதுவரையில நான் கேள்விப்பட்டதில்லை, இதான் முதலாறு. செம்பதிமை திருக்குமராதமியே திருமால் மைந்தா செம்பரருக்கொரு வகைவா எரிந்து உடலம் கரிந்து போனாயே. நாயகா, உடலை பாடிய பார்த்து நான் நடலான்னு நினைத்தா அது அவ்வளவும் சாம்பலா போய். சாமி கேட்டார், என் பெண்ணே ஏர் எழுகிறேன், என் கணவனாரை எழுப்பிக்கொள்ள, நான் எழுப்பித்தரேன், அவன் உருவம் உனக்கு மட்டும்தான் தெரியும், அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவன் உருவம் வேறொருவருக்கு தெரியக்கூடாது, தெரியாது. அந்த வரலாற்று சொல், அயனை அனங்கனை அந்தகனை, அந்த கண்ண ஏன் திருக்கடவுர் போறோம், பாலசம்பார புத்தி இருக்காரு, இந்த நோக்கம் அதாவது அறுபது தாண்டிய உடனே அண்ணாவிற்கு யோக நெறி தானாகும். மூலத்வாரத்தில் முண்டெழும் ஜோதிகை மேலை துவாரத்து பெருவெளியில் பார்த்தோம்னா அங்க போய் அந்த ஆன்மா எதுக்குள்ள அகப்படாத அளவுல ஜோதிய சிறது கபலத்துக்கு மேல நிக்குமா, அந்த இடம்தான் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே. திருமந்திரத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்ல, திருக்கடவுர்னா மாயவரம் பக்கத்துல இருக்கு அந்த ஊருன்னு அவர் அர்த்தம் சொல்ல, ஞாலக்கடவுர் நலமாய் இருந்தது. இப்ப அது உள்ள நுழைய முடியாது, சேரும் தகதியுமா இருக்கு. இங்க அவர் திருமந்திரம் உள்ள அனுபவிக்கிறாரு. அத்தகன மூச்சு காற்று வலது பக்கமா சில நாள் வரும், இடது பக்கமா சில நாள் வரும். நமக்கு மூச்சு எந்த பக்கமா போகுது நமக்கே தெரியாது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல சார், தெரியல. தெரிஞ்சுக்கணும், புதன்கிழமை இப்படி போவோம், வியாழக்கிழமை மாறி போவோம், வெள்ளிக்கிழமை மறுபடியும் மாறும், சனிக்கிழமை வேறொரு பக்கமா போவோம், ஞாயிற்றுக்கிழமை வேறொரு பக்கமா போவோம், ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பக்கமா போவோம். ஏன்னா சூரியகிரகம் இப்படி மாறுகிற போது, வலது பக்கமாகத்தானே செல்லுகிற போது அந்த மூச்சு காற்று 166 தடவை வேகமா போய் வேகமா திரும்பும். எத்தனை தடவைங்க? எத்தனை தடவை? 166. இப்ப நான் பாட்டு சொல்றேன், அந்த பாட்டு கேட்கிற போதே மனப்பாடம். திருமந்திரம் மட்டும்தான் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே மனப்பாடம். அந்த ஆற்றல் திருமந்திரத்தினுடைய தமிழுக்கு. திருமூலர் என்ன சொல்ல வந்தாலும் ஒரே வரியில தான் சொல்லுவார், அதை 4 வரியே ரிப்பீட் பண்ணுவார். அவர் சொல்ல வந்த கருத்து முதல் வரியில 166, ரெண்டாவது வரியில 166, மூன்றாவது வரியில 166, நான்காவது வரி 166. இப்ப கடைசி வரிய மாத்துவார், 100 60 6 வலம் வர, உள்ள வலம் வருது, 100 60 6 இடம் பெற, மறுநாள் மாறி 100 60 6 ஏறிட, ஞாயிற்றுக்கிழமை மூச்சு மேல் பக்கமா போகும். கடைசியா 100 60 6 என அமர்ந்து இருந்தாரே. அப்படி இருந்தா இந்த உடம்பு வீரங்கியால அழியாது, உடம்பு வீரங்கியால அழியும். திருக்குறள்ல யோகத்துக்காக ஒரு ஒரே ஒரு குறள் இருக்கு, என்ன சொல்றாருன்னா வள்ளுவரார், அற்புதமான திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞாபகத்தில், யோக குறிப்பு அதிகாரம்னா பலத்தார் செய்யின்னு ஒரு பலத்தார் செய்யின்னு ஒரு பூமி உலகம் உனக்கு கிடைக்கும்னு ஒரு வரி, இடத்தார் செய்யின் பாட்டு சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க, காலம் கருதி இடது பக்கமா பிராணவாயு போற போது நீங்க வழக்கு மன்றத்துக்கு போனீங்கன்னா ஜட்ஜி எழுந்து நின்று உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவார். அப்படி திருக்குறள் சொல்ல, அது வேறொரு, அது வேறொரு காரியம். இடத்தார் செய்யும், நமது இடது பக்கமா நாசி நடக்கிற போது நீங்க எழுந்து ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் உடனே வெற்றி ஆகும்னு திருக்குறள் சொல்லுது. காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞானங்கருதினும் கைகூடும், அது செய்யலாம்னு சொல்றாங்க திருமூலர். பயிற்சி தான், நான் வந்து கோயம்புத்தூர்ல ரகுபாயம்மெல்லாம் வந்தாங்க, திருமந்திர பயிற்சி வகுப்பு நடத்தியிருந்தேன். மாணவிகள் வந்து 300 மாணவிகளே ஆர்விஎஸ் செட்டியார் எங்களுக்கு மாணவிகள் மாணவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் கல்லூரில், அவர்களெல்லாம் உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஐயாவை கேள்வி கேட்கணும்னு. அவங்க மாலை பகல் நேரத்தில் வருவாங்க, மாலை நேரத்தில் எந்தெந்த கிளாஸ் இருக்குதோ அந்தந்த கிளாஸ்ல நாங்கள் திருமந்திரம் அப்படி உட்காந்து எத்தனை பேரோட படித்தோம்னா 300 மாணவிகளோட 300 மாணவர்களோட படித்தோம். அவங்க உட்காந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். காலம் அறிந்து இடத்தார் செய்யின் ஞானம் கருதினும் கைகூடும், அந்த ஒரு கலையும் கற்றுக்கொள்ளணும். இப்போ திருமூலர் என்ன சொல்றார் தெரியுமா, மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை, மூலாதாரத்தில் இருக்கின்ற இறைவனை எழுப்பி விநாயகர் அகவலுக்கு போயிடுங்க. மறுபடியும் மூலாதாரத்தில் முண்டெழும் கனலை காலால் இடுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன இயக்கம் ஒவ்வொன்னா புறப்படுது. யோகத்தை தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு பெண்மணி தான், ஆண்மகன் கற்றுக் கொடுக்கலையே. அப்புறம் தான் திருமூலர்கள்லாம் தெரியும், ஔவையார் தானே கற்றுக் கொடுத்தாரு. நாம் என்ன பண்றோம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்குற போதே விநாயகர் அகவல் வாங்கி ஆறுவோம், விநாயகர் சாயங்காலமே அனுப்பிடுவோம், இந்த விநாயகர் அகவலையும் சேர்த்தாரு. ரசபதி அருமையான உரை எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்கள மாதிரி யாரும் உரை எழுதல, விநாயகர் அகவல் உரை அவங்க எழுதியிருக்காங்க. மூலத்வாரத்தில் மூலம் ஒருவனை காலுத்து அவனை மேலே கொண்டு போய் நிறுத்தினால் திருக்கடவுர் நலமாக எனக்கு இருந்தது. நம்ம போய் அங்க ஐயருக்கு துண்டு கொடுத்து மாலை போட்டுக்கினா அது நலமா இருக்காது, அது ஒரு புற அடையாளம். மூலத்வாரத்தில் மூலம் ஒருவனை திருமந்திரத்துல எவனுக்காக பண்ணு, மூலத்வாரத்தில் மூலம் ஒருவனை காலுத்து அக்காலால் மேல் நோக்கி இருந்து பார்க்க இந்த இடம் திருக்கடவுர், இது இந்த உடம்பு திருக்கடவுரா மாறிட்டு ஞான கடவுர் எனக்கு நலமாய் இருந்தது. அதை சொல்ற அந்த பெண், ஐயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயவடு செய்த காணியடி. ஏன் இவன் போய் அந்த யமனை உதைச்சான், இந்த பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி எரித்தான், மன்மதனை எரித்தான், சந்திரனை வளைத்து போய் சடையிலே சொருக வைத்திருக்கிறானே, இவனுடைய காரியம் இதெல்லாம் நல்லதா என்று கேட்கிறாள். வயனங்கள் மாய வடு செய்த நிலை என்ன தெரியுமா, நயனங்கள் உன்னுடைய நாயகனே தண்டிக்கவில்லையானால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்வுடராய் தாழரும். அவன் தண்டிக்கவில்லையானால் யமன் எல்லாரையும் தண்டித்திருப்பான், பிரம்மதேவனை தண்டிக்கவில்லையானால் அந்த பிரம்மா எல்லாருக்கும் ஏறுமாறாய் எழுதி தொலைச்சிருப்பான், சிவனடியாருன்னு தெரியாம போயிருக்கும். மன்மகனை தண்டிக்கவில்லையானால் சரீரம் இருக்கிற வரையிலே அவனுக்கு தொல்லை கொடுத்திருப்பான், சந்திரனை தண்டிக்கவில்லையானால் அவனுக்குரிய குணாதிசயங்களை மாற்றி அமைத்திருப்பான். எனவே ஏ பெண்ணே, இது உனக்கு தெரியாதா என்று ஊமையாக இருந்த பெண் ஊமைகளை பார்த்து கேட்கிற அளவிலே இன்றைய பகுதி. இன்னைக்கு நான் ஒரு 10 பாட்டாவது முடிக்கலாம்னு நினைச்சேன். திருவருள் இந்த அளவிலே நிறைவு செய்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி.